கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 17 அத்தியாயம். பொன் ஊஞ்சல். அன்னத்தூவி ஒன்றில் அமர்வது போல் அவள் அமர்ந்தாள். அந்த ஓர் இன்பத்திற்கு இந்த உலகத்தையே அவள் கொடுத்துவிட ஆயத்தமாக இருந்தாள். அவளிடம் யார் உதவி கேட்கப் போகின்றார்கள்? செய்த உதவிக்கு யார் நன்றி கேட்கப் போகின்றார்கள்? அப்படி யாராவது கேட்டிருந்தால் கொடுத்துவிட சித்தமாயிருந்தாள். யாரும் கேட்கவில்லை, அவளும் கொடுக்கவில்லை. கொடுக்கவும் மாட்டாள். இனிமேல் அவள் கொடுக்கவே மாட்டாள். இனி யாராவது அவள் அருகே வந்து எனக்கு ஒரு பரிசு தருவாயே என்று கேட்டாலும் கேட்கலாம். அதை அவள் மறுக்க முடியாது. என்ன பரிசு வேண்டும் என்று வாய்த்தவரை கேட்டு விடலாம். அவர்கள் கேட்பார்கள், எனக்கு உன்னுடைய தலைவர் வேண்டும் என்று. அவரை கொடுத்துவிடு என்று பேரிடி போல் கேட்டாலும் கேட்டு விடலாம். அப்போது அவள் என்ன செய்வாள்? சொன்ன வார்த்தையை மீறுவாளா, அல்லது மாறாக சொர்க்கத்தை தான் அளிப்பாளா? இதனால் இப்பொழுது அவள் யாருக்கும் எதுவும் தருவதாக சித்தமாக இல்லை. அவள் பற்றிவிட்ட சிக்கன பற்றிவிட்ட பெரும் பேச்சினை விட்டுவிட ஆயத்தமாக இல்லை. அந்த முகத்திலே பரந்த மார்பிலே முகத்தை புதைத்துக் கொண்டு விம்புகிறாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகுகிறது. பெருகும் அந்த கண்ணீர் இரு பாறைகளின் நடுவே விழுந்து ஓடும் அருவி போல தோன்றுகிறது. அவருடைய கரங்கள், ஒரு கரம் அவளுடைய கையை பலமாக அழுத்திக் கொண்டிருக்கிறது, மற்றொரு கரம் அவளுடைய விழிகளிலேயே வழியும் நீரை துடைக்கிறது. ஏன் அழுகிறாய் என்பவள்ளி என்று கேட்கிறது. அவள் என்ன சொல்லுவாள்? எதற்காக அழுகின்றாள்? அது அழுகையா அல்லது ஆனந்த கண்ணீரா? அழுவதற்காகத்தான் மேலிருந்து தாவி தாவி அவள் வருகின்றாளா? அவள் விழிகள் ஆனந்த கண்ணீரை உகுத்து விட்டனவா? காணாத இன்பத்தை கண்டுவிட்ட ஒன்றாகவே அவள் இதய கடலின் உணர்ச்சியை தான் கண்டுவிட்டனவா? நான் அழுதேன், அழுவில்லையா என்று திரும்பவும் கேட்கிறது. அந்த அழுகிய முகத்தை, அந்த சுந்தர ரூபத்தை கண்டு கேட்கின்றாள். பிறகு உன் விழிகளிலே இருந்து வந்ததே அது என்னவாம் என்று அவர் கேட்கிறார். இப்பொழுது இன்பவள்ளியின் பவழ வாய் சற்றே முறுவளிக்கிறது. நீர்த்துளிகளாவை, மின்முத்துக்கள், அவற்றை கோர்த்து உங்கள் கழுத்திலே மாலையாக போடப் போகின்றேன். தாங்கள் என்றென்றும் என்னை விட்டு பிரியாமல் இருப்பதற்காக நான் அளிக்கும் பரிசு என்று சொல்கின்றாள். உன் கண்ணீரை மாலையாக்கி எனக்கு போடப் போகிறாயா? இது என்ன வேடிக்கையாக இருக்கிறதே! எவ்வளவு நாட்களாக காத்திருந்தாய் என்று அவர் கேட்கின்றார். நாட்கள் என்று கேட்கின்றீர்களே அரசே, யுகம் என்று சொல்லுங்கள். நினைவிருக்கிறதா, சென்ற யுகத்திலே ஒரு நாள் முத்துக்குளிக்கும் நீர்பரப்பில் நாம் இருவரும் சந்தித்தோம். கடற்கரையிலே கைகோர்த்து ஆடினோம். நான் அந்த சங்கமுக யாழ் எடுத்து பாடினேன். எனது நாட்டியத்தை கண்டு நீங்கள் பேரானந்தம் கொண்டீர்கள். நான் என் வசம் இழந்தேன். பிறகு பிரிந்தோம். பிரிந்தோமா? உள்வினை பிரித்தது. மீண்டும் சந்திப்பதற்காக ஒரு யுகம் காத்திருந்தேன். நான் அடைந்து விடுவேன். நான் நெருங்கி நெருங்கி வருவேன். பெரும் காற்றிலே தள்ளி செல்லப்படும் பாய்மரம் போல் எங்கேயோ அடித்து செல்லப்பட்டேன். விதினம் இருவரையும் பிரித்து விட்டது. இப்பொழுது ஒன்று சேர்த்து விட்டது. தங்கள் திருவுருவடி தாமரைகளை அடைவதற்கு நான் சொர்க்க லோகம் வரை சென்றேன். ஆனால் அவை ஏதும் எனக்கு பிடிக்கவில்லை. தங்களிடமே வந்துவிட்டேன். அதனால்தான் நான் கண்ணீரை மாலையாக தங்களுக்கு அளிக்கின்றேன். இனிமேல் நாம் இருவரும் பிரிய மாட்டோம் அல்லவா என்றாள் இன்பவள்ளி. அரசர் சிரிப்பது நன்றாக அவள் காதுகளில் விழுகிறது. அவர் ஆதரவாக அவள் பட்டு போன்ற கரங்களை எடுத்து தன் கரங்களில் வைத்துக் கொள்கின்றார். கரங்களை எதற்காக அணைக்கிறார்? அவர் ஏதாவது உறுதி செய்து கொடுக்கப் போகிறாரா? ஆமாம், நிச்சயமாக சத்தியம் செய்துதான் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் தன்னை ஒதுக்கி தள்ளுவதற்கு எவ்வளவோ பேர் காத்திருக்கின்றார்கள். பட்டத்து ராணி தன் பழியை என் மீது போட்டுவிட மாட்டாளா? மற்றும் தன்னுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக பல சிற்றரசர்கள் தங்களுடைய புதல்வியை அரசிடம் சமர்ப்பிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இளைய பிராட்டியார் இருக்கிறாரே, அவர் என் வாடை கூட அரசர் மீது படுவதற்கு விடமாட்டார். ஏனென்றால் நான் எந்த நாட்டின் அரசருடைய குமாரியும் இல்லையா? நான் ஒரு எளிய ஏழை பெண்ணா? அதற்காக என் காதலை கூட மறந்துவிட சொல்கின்றார். இந்த நிலையில் நான் அவருடைய உறுதிமொழியை பெற்றுக் கொள்ளாவிடில் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் என்ன பயன்? நான் யாருக்காக வாழ வேண்டும்? அந்த எண்ணத்தில் அவள் அரசரிடம் உறுதிமொழியை கேட்கின்றாள். ஆமாம், அவள் கரத்தை அழுத்தி எனக்கு உறுதிமொழி கொடுங்கள், என்னை பிரிவதில்லை என்று சொல்லுங்கள் என்று இன்பவள்ளி கேட்கின்றாள். ஏன் அரசரிடமிருந்து மறுமொழி வரவில்லை? அழுத்தி அந்த கரங்கள் இங்கே, நான் இங்கே நிற்கின்றேன். அரசரை காணோமே, நம் எதிரே நிற்பது யார்? அரசருடைய கரத்திற்கு பதிலாக யாருடைய கரம் என்னை தொட்டு எழுப்புகிறது? இன்பவள்ளி சாய்ந்திருந்த தூணில் இருந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஐயோ, இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவுதானா? சிதம்பரம் கோயிலில் உட்கார்ந்து கொண்டு கல்தூணில் சாய்ந்து இன்ப கனவு கண்டுகொண்டாயிருந்தேன். கனவு நினைவாக கூடாதா? அந்த கனவை களைப்பதற்கு இங்கே வந்தது யார்? இன்பவள்ளி கண்களை துடைத்துக் கொண்டு பார்த்தாள். வாகீசன் நின்று கொண்டிருந்தான். இந்த சித்திரக்காரருக்கு எப்பொழுதுமே வேலை நேரம் தெரியாது. என்னை தட்டி எழுப்பும் அளவுக்கு இவருக்கு துணிவு வந்துவிட்டது. அவர் தவறான எண்ணம் கொண்டு என்னோட பழக நினைக்கின்றாரா? இன்பவள்ளிக்கு ஆத்திரம் வந்தது. அதை அறியாத வாகீசன், இன்பவள்ளி, நமக்கு மிக நல்ல நேரம் வந்துவிட்டது. நம்முடைய கலை பரிமளிப்பதற்கான ஒரு வழி தென்பட்டு விட்டது. நாம் உடனே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதியவர் எங்கே? நாம் எல்லோரும் இப்பொழுது புறப்பட்டாக வேண்டும். என்னோடு வா என்று அவள் கரங்களை பிடித்தாள். இன்பவள்ளி சீறினாள், கையை உதறி, விடுங்கள் கரத்தை. நல்ல கனவை கெடுக்க வந்தீரே. கலை பரிமளிப்பதற்கு வழி கண்டுபிடித்து விட்டாராம். நான் காணாத வழி உமக்கு மட்டும் தெரிந்துவிட்டதோ? என்ன துணிவு என் கரத்தை துருவதற்கு? இப்பொழுது இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். நான் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? நான் மாபெரும் சோழ நாட்டிற்கு அரசனான மா மன்னரின் இதயராணி. என்னை தொடுவதற்கு துளி கூட உங்களுக்கு தகுதியில்லை, போய்விடுங்கள் என்று சொன்னாள். வாகீசன் நடுநடுங்கிவிட்டான். சற்று தொலைவிலேயே முதியவர் அவளுடைய கட்டளையை கேட்டுக்கொண்டு நின்றிருந்தார். இன்பவள்ளி எப்பொழுதும் இப்படி பேசி அறியாதவள். அதேபோல் வாகீசனும் இன்பவள்ளியும் நடந்து கொள்வார்கள். வாகீசனுக்கு இன்பவள்ளிக்கும் என்ன நடந்துவிட்டது என்று அறிவதற்காக அவர் மெல்ல இன்பவள்ளி அருகே வந்தார்.
குழந்தாய், ஏன் கோபப்படுகிறாய்
என்று கேட்டார். இன்பவள்ளி முதியவர் பக்கம் திரும்பவில்லை. ஆனால் அவள் சீற்றம் இன்னும் தணிந்து பாடியில்லை. நான் குழந்தை இல்லை, நான் இன்று முதல் அரசி, பேரரசி. என்னிடம் நீங்கள் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது நந்திபுரத்திற்கு போக வேண்டும். நல்லதொரு சந்தர்ப்பத்தில் நான் என் தலைவரை உறுதி கேட்கும் நிலையில் இதோ இந்த சித்திரக்காரர் வந்து என்னை கலைத்து விட்டார். என்னுடைய நெஞ்சத்திலே ஈட்டிக் கொண்டு பாய்ச்சுவது போல் எங்கள் இருவருக்கும் நடுவே வந்து நின்றுவிட்டார். இவரை இங்கிருந்து இப்பொழுதே போக சொல்லுங்கள். நீங்கள் போக சொல்கின்றீர்களா அல்லது நான் போகட்டுமா என்று கூவினாள். முதியவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதுவரை தன்னை துளியும் அலட்சியப்படுத்தாத இந்த பெண் இப்பொழுது ஏன் இப்படி பேசுகிறாள்? இவளுக்கு என்ன நேர்ந்துவிட்டது? சுயநிலையில்தான் இவள் இருக்கிறாளா? கனவு ஏதும் கண்டுவிட்டாளா? பேய் ஏதும் பிடித்து விடவில்லையே? ஆனால் இவள் இப்பொழுது என்னவோ இந்த உலகத்திலிருந்து பறந்து விட்டவள் போல் அல்லவா இருக்கிறாள். பித்தம் பிடித்தவள் போல் அல்லவா தோன்றுகிறது. முதியவர் மெல்ல அவள் அருகே வந்து அவனுடைய தலைமுடியை வருடி,
குழந்தாய், நீ என்ன சொல்கிறாய்? வாகீசன் மீது உனக்கு என்ன கோபம்
என்று கேட்டார். இன்பவள்ளி தன்னுடைய கலங்கைய கண்களோடு, ஆமாம், எனக்கு அவர் மீது கோபம்தான். சாதாரண கோபம் இல்லை, அழியா கோபம். என்னுடைய இன்ப நினைவை கலைக்க வந்த அவர் மீது கோபத்தை விட வேறு இன்னும் ஏதாவது கொடிய கோபம் இருந்தால் அதை காட்டி விடுவேன். வேண்டாம், என் புண்பட்ட இதயத்தை மீண்டும் கிளறாதீர்கள். நான் இதோ போகிறேன். என் கால்கள் இதோ துடிக்கின்றன. எனக்கு நந்திபுரம் செல்வதற்கு வழி தெரியும். அங்கே அரசியல் ஆற்றங்கரையில் அழகிய மண்டபத்தில் பொன் ஊஞ்சலில் உட்காரப் போகிறேன். என்னோடு வருகின்றீர்களா அல்லது நான் போகட்டுமா என்று கூவினாள்.
இன்பவல்லி, நான் சொல்வதை கேள். நந்திபுரமா, அரசியலாரா, மண்டபமா, பொன் ஊஞ்சலா? நீ ஏதாவது கனவு கண்டாயா? நாம் இருப்பது சிதம்பரம், நீ நினைப்பதோ நந்திபுரம். தன்னந்தனியாக போகிறேன் என்று சொல்கிறாயே, நீ சுயநினைவில் பேசவில்லை என்பதற்கு இதைவிட என்ன சான்று வேண்டியிருக்கிறது? களைப்பு மிகுதியால் நீ இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்று நினைக்கின்றேன். ஒருவேளை பசிமயக்கம் உன்னை சோர்ந்துவிட செய்ததா? வா, நாம் தங்கியிருக்கும் இடத்திற்கு போகலாம், சற்று இளைப்பாருவோம்
என்று கூறி இன்பவள்ளியின் கரத்தை பிடித்து அவளை அழைக்க முனைந்தார். ஆனால் இன்பவள்ளி பலமாக அவர் கரத்தை தள்ளினாள். அங்கே நின்ற வாகீசனை விழுங்கி விடுபவள் போல் ஒரு கணம் பார்த்தாள். மறுகணம், நீங்கள் எல்லாம் என் நல்வாழ்விற்கு குறுக்கி நிற்கின்றீர்கள், உங்களை நான் நம்ப மாட்டேன், இதோ போகிறேன் என்று கூறியவள் திடீர் என்று அங்கிருந்து தரியிலிருந்து அறுபட்ட பசுவை போல் குதித்து ஓடினாள். அந்த நிலையை எதிர்பார்க்காத முதியவருக்கு ஒரு கணம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அடுத்த கணம் அவளை தொடர்ந்து செல்ல நினைத்த பொழுது அவள் அங்கிருந்து எப்படியோ எங்கோ மறைந்து விட்டாள். முதியவரும் அவளை பின்தொடர்ந்தார். இன்பவள்ளி தஞ்சைக்குத்தான் சென்றிருப்பாள். அங்கு அவளை எப்படியும் சந்தித்து விடலாம் என்ற எண்ணத்தில் தஞ்சை நோக்கி நடந்தார். அவர் உள்ளத்தில் கவலை இல்லாமல் இல்லை. இன்பவள்ளியின் மனநிலையில் பெரும் மாறுதல் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. மனநிலை மாறுதலால் அவள் வழி தெரியாது வேறு எங்காவது சென்று திண்டாடினால் என்ன செய்வது என்ற கவலையும் அவரை பற்றி கொண்டது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.